The following is a class on the Bhagavad Gita as it is. Second chapter, text number 14, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 21st of June, 1974, in Germany.
பின்வரும் பகவத்கீதை உண்மை உருவில் இரண்டாவது அத்தியாயம் பதினான்காவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1974 வருடம் ஜூன் 21 தேதி ஜெர்மனி நாட்டில் பதிவு செய்யப்பட்டது.
We are transmigrating from one body to another, exactly like we are passing from a child body to a boy's body, a boy's body to a youth body. Similarly, we are passing through this body also and accepting another body.
இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா. நம்ம ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். சிறு குழந்தை பருவத்திலிருந்து சிறுவனாகவும் சிறுவனிலிருந்து இளமைக்கும் நாம் மாற்றம் அடைவது போல, இந்த உடலை விட்டு வேறொரு உடலை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம்.
Distress and happiness. Distress and happiness according to the body. A very rich man, he is situated little comfortably. The common distress and unhappiness, that is common.
இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவு சுக துக்கம் இருக்கு? சுக துக்கம் அப்படின்றது இந்த உடலை பொறுத்தது. இப்போ ஒரு செல்வந்தர் இருக்கார், கொஞ்சம் சௌகரியமானவராக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பொதுவான சுக துக்கங்கள் பொதுவானதாகவே இருக்கு.
What is that common? ஜன்ம மித்து ஜனாபியாதி துக்க தோஷங்கள். To take birth either as a dog or as a king, the distress is the same.
என்னது பொதுவானது? ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷான தர்சனம். ஒரு நாயா பிறந்தாலும் மன்னரா பிறந்தாலும் துக்கம் அப்படின்றது ஒன்னே தான்.
There is no difference. Because the dog has to keep itself within the womb of the mother in an airtight condition for so many months. The man, either he is king or anything, he has also undergo that tribulation.
அதில் எதுவும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு நாயாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மன்னனோ அல்லது வேறு எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, பல மாதங்கள் தாயோட வயிற்றிலிருந்து அந்த சிரமங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு.
There is no excuse.
அதுக்கு மன்னிப்பே கிடையாது.
Because you are taking birth in a king's family, it does not mean that they to remain compact within the mother's womb. The distress is less, and because he is taking birth in a dog's mother's womb, therefore he is great. No, that is the same.
ஏன்னா நீங்க ஒரு மன்னருடைய குடும்பத்தில் பிறக்கிறீங்கன்றதுனால தாயோட வயிற்றுக்குள்ள அடங்கி இருக்கும்போது அதனுடைய துன்பம் ரொம்ப குறைவு. இவர் வந்து நாய் வயிற்றுல பிறக்கிறார், அதனால அவருக்கு வலி அதிகம் அப்படின்றது அல்ல. அது ரெண்டும் ஒன்னே தான்.
Similarly, at the time of death, at the time of there is great distress. It is so strong that one has to leave this body. Just like when the distress becomes very strong, one commits suicide. You cannot tolerate. Finish this body.
அதே மாதிரி மரணம் வரும்போதும் அந்த துக்கமும் மிகப்பெரிய துக்கமா இருக்கு. ஏன்னா இந்த உடலை விடுறது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த துக்கம் அதிகமாகும் போது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியறதில்லை. இந்த உடல் அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க.
சோ நோபடி வாண்ட்ஸ் டு லீவ் திஸ் பாடி, பட் தி டிஸ்டன்ஸ் இஸ் சோ ஸ்ட்ராங் தட் ஒன் இஸ் ஃபோர்ஸ் டு லீவ் திஸ் பாடி.
யாருமே இந்த உடலை விட்டு போகணும்னு விரும்புறதில்லை, ஆனா துக்கம் அவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால அவங்க இந்த உடலை விட்டு போறதுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்க.
தட் இஸ் கால்ட் டெத். இன் தி பகவத் கீதா யூ ஃபைண்ட் தட் மிருத்யு சர்வ ஹரஷ்ச அஹம். கிருஷ்ணா சேஸ் தட் ஐ ஆம் டெத். அண்ட் வாட் இஸ் மீனிங் ஆஃப் டெத்? டெத் மீன்ஸ் ஐ டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் யூ.
அதுதான் மரணம். பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் சொல்றார் மிருத்யு சர்வஹர சாகம். மரணம்ன்றது என்ன? மரணம்ன்றது நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்றார்.
ஐ டேக் ஹிஸ் பாடி, ஐ டேக் ஹிஸ் அசோசியேஷன், ஐ டேக் ஹிஸ் கண்ட்ரி, ஐ டேக் ஹிஸ் சொசைட்டி, ஐ டேக் ஹிஸ் பேங்க் பேலன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஃபினிஷ்.
நான் இந்த உடலை எடுத்துக்கிறேன், நான் இவனுடைய சங்கத்தை எடுத்துக்கிறேன், அவனுடைய நாட்டை எடுத்துக்கிறேன், அவனுடைய சமுதாயத்தை எடுத்துக்கிறேன், அவனுடைய வங்கி பணத்தை எடுத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுறேன்.
சர்வஹரம், சர்வம் மீன்ஸ் எவ்ரிதிங். எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு அக்யூமுலேட் பிக் பேங்க் பேலன்ஸ் அண்ட் பிக் ஹவுஸ், பிக் ஃபேமிலி, பிக் மோட்டர் கார், பட் வித் தி டெத் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட்.
சர்வஹர, சர்வ அப்படின்னா எல்லாமே, எல்லாருமே நிறைய வங்கியில பணம் சேர்த்து வைக்கணும், பெரிய வீடு வேணும், பெரிய குடும்பம் இருக்கணும், பெரிய மோட்டார் கார் இருக்கணும், ஆனா எல்லாமே மரணத்தோட முடிஞ்சு போயிடுது.
So that is great distance. Sometimes one cries, he finds at the time of death in coma, his eye drops are coming off. He's thinking, I made so many things so nicely to live comfortably. And now I am losing everything. Great distress.
அது மிகப்பெரிய துக்கம். சில சமயத்துல அலறத நீங்க பார்க்கலாம். மரணத்தின் போது அவங்க கோமாவில் இருப்பாங்க, ஆனா அவங்க கண்கள் இருந்து கண்ணீர் வரும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, சௌகரியமா வாழ்றதுக்காக இவ்வளவு விஷயங்களை நான் செய்திருக்கேன், ஆனா இப்ப எல்லாத்தையும் நான் இழக்கிறேனே, பெரிய துக்கம்.
I know one friend in Allahabad. He was very rich man. So he was only 54 years old. So he was requesting, crying, "Doctor, doctor, can you not give me at least 4 years to live? I had a plan, I wanted to finish it." What the doctor can do? That is not possible, sir. You must get out. But these foolish people, they do not know.
எனக்கு ஒரு நண்பரை தெரியும் அலகாபாத்தில். அவர் பெரிய செல்வந்தர். அவருக்கு 54 வயசு தான் இருந்தது. மருத்துவர்கிட்ட அவர் அழறர், கேட்கிறார், சார் எப்படியாவது ஒரு 4 வருஷம் என்ன வாழவீங்க, நான் பெருசாக ஏதோ திட்டமிட்டிருந்தேன், அதை முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுங்க. ஆனால் அது சாத்தியமில்லையே, நீங்கள் இறந்து தான் ஆகணும். முட்டாள்தனமான மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல.
பட் we have to tolerate it. We have to tolerate it. That is advised here. That because you have got this material body, you have to tolerate it. To live within the womb of the mother, then come out, then I cannot speak. Suppose I am a little baby and some worm is biting me, I cannot say, "Mother," because at time I cannot speak, something is biting on my back, I am crying, a mother is thinking that the child is hungry, giving me.
ஆன நம்ம பொறுத்தெடு தான் ஆகணும், அதுதான் இங்க அறிவுறுத்தப்படுது. நம்ம இந்த பௌதிக உடலை அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம அதை பொறுத்துட்டு ஆகணும். இப்போ தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியில் வரோம், நம்மளால் பேச முடியறதில்லை. ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போது ஏதாவது பூச்சி நம்மளை கடிச்சிது அப்படின்னா அம்மா கிட்ட பூச்சி கடிச்சிருச்சு என்னுடைய முதுகில் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியறதில்லை, அதனால் அலறோம். ஆனால் அம்மா என்ன நினைக்கிறாங்க, குழந்தைக்கு பசிக்கு தாட்டிருக்கு அப்படின்னு பால் கொடுக்குறாங்க.
I want something. and I am giving something else.
பாருங்க எவ்வளவு துன்பம். எனக்கு ஒண்ணு வேண்டி இருக்கு, ஆனா அவங்க கொடுக்கறதே வேற ஒண்ணு.
This is fair. Why the child is crying? And he is feeling uncomfortable. Then in this way, I grow. Then I do not want to go to school. I am forced to go to school.
அது உண்மை. ஏன் இந்த குழந்தை அழுது? ஏன்னா அவனுக்கு அசௌகரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விதத்தில் நான் வளர்ந்துடுறேன், மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, நான்
கட்டாயப்படுத்தப்படுறேன்.
நான் அப்படி தான் இருந்தேன், நான் பள்ளிக்கூடம் போக விரும்பினதே கிடையாது.
And my father was very kind. So, you know, all right, why you are not going to school? I say, I will go tomorrow. All right.
என்னுடைய அப்பா ரொம்பவும் கருணை உள்ளவர். நான் பள்ளிக்கூடம் போகல அப்படின்னா, ஏன் போகல அப்படின்னு கேட்பார். நான் நாளைக்கு போறேன் அப்படின்னா, சரி அப்படின்றவர்.
My mother was very careful. Perhaps if my mother would not have been little strict, I would not have gotten any education. My father was very liberal. So she used to force me, one man would take me to school.
ஆனா என்னுடைய அம்மா ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருப்பாங்க, அவங்க ரொம்ப கண்டிப்போடு இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு கண்டிப்போடு இல்லாமல் இருந்திருந்தா இப்ப எனக்கு எந்த படிப்புமே இருந்திருக்காது. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து ரொம்பவும் விட்டு கொடுக்கக்கூடியவர். என்னுடைய அம்மா வந்து என்னை கட்டாயப்படுத்துவாங்க, ஒருத்தர் என்னை பள்ளிக்கூடத்தை கூட்டு போவார்.
Actually, children do not want to go to school, they want to play. Against the will of the children, he has to go to school. Then there is examination. Not only going to school.
உண்மையில குழந்தைகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு விரும்புறதில்லை, அவங்க விளையாடணும்னு தான் விரும்புறாங்க. அது குழந்தைகளோட விருப்பத்துக்கு எதிரானதா இருக்கு. ஆனால் அவன் பள்ளிக்கூடம் போக ஆகணும். அதோட மட்டும் இல்லை, அங்க போய் அவன் பரீட்சையும் எழுதணும்.
So you study the life from the beginning of this body within the womb of the mother. It is simply troublesome. Against my will, so many distresses are there. So many distresses are there. Then as we grow, the distress grow.
இவ்விதத்தில் நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடலோட தொடக்கத்திலிருந்தே, அதாவது தாயோட வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே இந்த துக்கங்கள் ஆரம்பிச்சிருது. நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நம்ம துக்கங்களை அடைஞ்சிட்டே இருக்கோம். எத்தனையோ விதமான துக்கங்கள் வருது. நம்ம வளர வளர அந்த துக்கங்களும் வளர்ந்துகிட்டே போகுது.
This stage is not diminished. Then janma, then old age, then disease. So long you have got this body, the so-called scientists, they are manufacturing very effective medicine, discovered, streptomycin, so many things.
துக்கம் அப்படின்றது முடியறதே கிடையாது. அடுத்து ஜன்மம், பிறகு வயோதிகம், அதுக்கப்புறம் வியாதி. நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இது இருந்துட்டே தான் இருக்கு. இந்த பெயரளவு விஞ்ஞானிகள் புதுசு புதுசாக நிறைய மருந்துகளை, ரொம்ப சக்தி உள்ள மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது என்னது? ஸ்ட்ரெப்டோமைசின்.
பட் தே கேனாட் ஸ்டாப் டிசீஸ். தட் இஸ் நாட் பாசிபிள் சார். யூ கேன் மேனுஃபேக்சர் சோ மெனி ஹை கிளாஸ் மெடிசின் டு கியூர் டிசீஸ். தட் இஸ் நாட் கியூர், டெம்பரரி ரிலீஃப். பட் நோ சயின்டிஸ்ட் ஹேட் டிஸ்கவர்ட் எனி மெடிசின் that you take this medicine and no more disease. That is not possible.
ana ungalaala vyadhiye nirutha mudiyadu, adu saathiyam illa. ayya neenga ethaneyo uyartharamana marundugala kandupidikringa vyadhiye gunapaduthuradhukku, ana adu unmaiyila gunapaduthadhu kedaadu. adu tharkaaligama oru nivaranatha kodukudhu. ana vignanigal ethaneyo marunda kandupidichalum இதுவரைக்கும் இந்தாங்க இந்த மருந்து, இதுக்கு மேல உங்களுக்கு வியாதியே வராதுன்னு அவங்க சொல்ல முடியுமா? அது சாத்தியம் இல்ல.
யூ டேக் திஸ் மெடிசின் நோ மோர் டேட் தட் இஸ் நாட் பாசிபிள். தேர்ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்டெலிஜென்ட் தே நோ இட் வெரி வெல் தட் திஸ் பிளேஸ் இஸ் துக்காலம் அசாசதம்.
நீங்க இந்த மருந்த சாப்பிடுங்க, இதுக்கு மேல மரணமே உங்களுக்கு கிடையாது, அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் யார் புத்திசாலிகளோ அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லாவே இந்த இடம் துக்காலயம் அசாஸ்வதம்.
That is described in the Bhagavad Gita. It is a place for distance. So long you remain here, but we are so poor, we cannot realize, we accept this life is very pleasant. Let me enjoy it. It is not pleasant at all. Seasonal changes, always.
பகவத் கீதையில இது விளக்கப்பட்டிருக்கு. இது துக்ககரமான இடம். நம்ம இங்க இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த முட்டாள்களுக்கு அதை உணர முடியறதில்லை. நம்ம ஏத்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையானதா இருக்கு, நம்ம அனுபவிக்கலாம், ஆனா இது அந்த அளவுக்கு இன்பகரமானதா இல்லை. எல்லாமே மாறி மாறி வந்துட்டு இருக்கு எப்பவுமே.
This distress or that distress, this disease or that disease, this uncomfortable, this anxiety.
இந்த துன்பம் அல்லது அந்த துன்பம், இந்த வியாதி அல்லது அந்த வியாதி, இந்த சௌகரியம் அசௌகரியம், பதட்டம் கவலை.
There are three kinds of distresses. Adhyatmik, adhibhautik, adhidvaivik. Adhyatmik means distresses pertaining to this body and the mind. And adhidvaivik means distresses offered by material nature.
மூன்று வகையான துன்பங்கள் இருக்கு. அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதைவிக. அத்தியாத்மிக அப்படின்னா இந்த உடலால வரக்கூடிய, இந்த மனதால வரக்கூடிய துன்பங்கள். அதிதைவிக அப்படின்னா ஜட இயற்கையினால நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள்.
Nature. All of a sudden there is earthquake. All of a sudden there is famine. There is scarcity of food. There is over rain, no rain, extreme heat, extreme winter, extreme cold. We have to go under these distresses, threefold. At least one, two must be there. Still, we do not realize that this place is full of distress because I have got this material body.
இயற்கையால திடீர்னு நிலநடுக்கம் வருது, திடீர்னு வறட்சி வருது, உணவு பற்றாக்குறை வருது, மிக அதிகமாக மழை பெய்யுது, மழையே இல்லாமல் போகுது, மிக அதிகமான வெப்பம் அடிக்குது, அதிகமான குளிர் வருது. இது எல்லா துக்கத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இதில் ஒன்று ரெண்டு குறைஞ்சது நமக்கு வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இந்த இடம் துக்காலயம், இது துக்ககரமானது அப்படின்றத நம்ம உணர முடியல. ஏன்னா நம்ம இந்த பௌதிக உடலை அடைஞ்சிருக்கோம்.
Therefore, a sane man's duty is how to stop the process of accepting this material body. This is intelligence.
அதனால தான் ஒரு புத்திசாலி நபரோட கடமை என்ன அப்படின்னா, எப்படி இந்த பௌதிக உடலை ஏற்றுக்கொள்றது அப்படின்ற இந்த வழிமுறையை தடுத்து நிறுத்துறது. அதுதான் புத்திசாலித்தனம்.
He should realize that I am always in distresses. And I am not this body, but I am put into this body. Therefore, right conclusion is that I am not this body. If somehow or other I can live without this body, then my distresses are over. This is common.
அவன் உணரணும், நான் எப்பவும் துன்பப்பட்டுட்டே இருக்கேன், மேலும் நான் இந்த உடல் கிடையாது, ஆனால் நான் இந்த உடலில் வைக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் சரியான ஒரு முடிவு என்னென்னா, நான் இந்த உடல் அல்ல, ஆனால் எப்படியாவது நான் இந்த உடல் இல்லாமல் வாழணும், அப்போ என்னுடைய துக்கம் எல்லாம் போயிடும். அதுதான் பொதுவான அறிவு.
That is possible. Therefore Krishna comes. Therefore God comes to give you the information that you are not this body.
அது சாத்தியம் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் வர்றார், அதனாலதான் பகவான் வர்றார். நீ இந்த உடல் இல்ல அப்படின்ற அந்த தகவலை கொடுக்கிறதுக்காக.
யூ ஆர் தி சோல், ஸ்பிரிட் சோல், அண்ட் பிகாஸ் யூ ஆர் வித் இன் திஸ் பாடி யூ ஆர் சஃபரிங் சோ மெனி.
நீ ஆத்மா, நீ இந்த உடலுக்குள்ள இருக்கிறதுனால எத்தனையோ விதமான துன்பங்களை நீ அனுபவிச்சுட்டு இருக்க.
Therefore Krishna advises that these distresses are due to this body. Try to understand why you are feeling pains and pleasure. It is due to the body.
அதனால தான் கிருஷ்ணர் அறிவுறுத்துறார், நீ இங்க துன்பத்தை அனுபவிக்கிற அப்படின்னா அது இந்த உடல்னால, அதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணு. உன்னுடைய சுக துக்கம் எல்லாம் இந்த உடல் இருக்கிறதுனால தான்.
Therefore Buddha philosophy is also same thing, that you finish this body. Nirvana means, their philosophy is that your feelings of pain and pleasure, it is due to this body.
அதனால தான் புத்த தத்துவம் கூட அதே தான். அவங்க வந்து இந்த உடலை முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. நிர்வாணம், நிர்வாணம் அப்படின்னா அதாவது அவங்களுடைய தத்துவம் என்னன்னா, நம்முடைய சுக துக்கங்களுக்கு காரணம் இந்த உடல் தான்.
They also accept. Now what is this body? This body is combination of matter. Combination of earth, water, air, fire, ether, mind, intelligence, ego, eight material elements.
அவர்களும் இதை ஏத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த உடல்ன்றது என்ன? இந்த உடல்ன்றது ஜட பொருட்களுடைய கலவை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற இந்த எட்டு வஸ்துக்களுடைய ஒரு கலவை.
Five gross and three subtle. This body is made of that. So the Buddha philosophy is that you dismantle this body, nirvana. Just like this house is made of stone, brick and wood and so on. So you break it, there is no more stone and no more brick. This is distributed to the earth, throw it on the earth, then there is no house.
ஐந்து ஸ்தூல வஸ்துக்கள், மூன்று சூக்ஷ்ம வஸ்துக்களால் ஆனதுதான் இந்த உடல். இப்ப புத்த தத்துவமும் என்னன்னா, இந்த உடலை எப்படியாவது அழிச்சிடணும், நிர்வாணம். உதாரணத்துக்கு இந்த வீடு இருக்கு, இதுல வந்து செங்கல், மரம், இந்த மாதிரி பல பொருட்களால் கட்டப்பட்டிருக்கு. இப்ப அதை உடைச்சி, செங்கல், மரம், இது எல்லாத்தையும் உடைச்சி அதை மறுபடியும் பூமியில் தூக்கி போட்டுருங்க, அது பூமியோட கலந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வீடே கிடையாது.
Similarly, if you become zero, no body, then you are free from pain and pleasure. This is their philosophy, Nirvana philosophy, Sunnavadi, make it zero.
அதே மாதிரி இப்ப நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க அப்படின்னா, உடலே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்க சுக துக்கத்திலிருந்து விடுபட்டுறீங்க. இதுதான் அவங்களுடைய தத்துவம், நிர்வாண தத்துவம், சூன்யவாதி, எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிடுங்க.
பட் தட் இஸ் நாட் பாசிபிள், தட் இஸ் நாட் பாசிபிள். யூ கேனாட், யூ ஆர் பிகாஸ் யூ ஆர் ஸ்பிரிட் சோல், தட் வில் பி எக்ஸ்பிளைன். யூ ஆர் இட்டர்னல், யூ கேனாட் பி ஜீரோ, தட் வில் பி எக்ஸ்பிளைன். நா அன்னதி அன்னமானி சரீரே, தட் வி ஆர் கிவிங் அப் திஸ் பாடி. But immediately I have to accept another body. Immediately. Then where is your question of dismantling? By nature's way, you will get another body.
ஆனா அது சாத்தியம் இல்லை, உங்களால முடியாது. ஏன்னா நீங்க ஆத்மா, அதுவும் விளக்கப்படவிருக்கு. நீங்க நித்தியமானவர்கள், உங்களால ஜீரோ ஆக முடியாது. நான் ஹன்யத்தை ஹன்யமானே சரீரேன்னு விளக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த உடலை விடலாம், ஆனா உடனடியா நீங்க வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது இந்த உடலை அழிக்கிறதுன்ற பேச்சுக்கு எங்க இடம் இருக்கு? இயற்கையோட வழியிலே நீங்க இன்னொரு உடலை ஏற்றுக்கொள்ளணும்.
Because you want to enjoy, you have come here in this material world. There is no question of asking. Everyone knows that I am in this material world. I must enjoy to the fullest extent.
Yeah, நீங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால நீங்க இந்த பௌதிக உலகத்துக்கு வந்திருக்கீங்க. சோ இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கேன், அதனால அதிகபட்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அனுபவிக்கணும்.
one who is unaware of the fact that I am going to take another life, he is thinking this is a combination of this matter, earth, water, air, fire. So when it will be broken, then everything will be finished.
Now, வேறொரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படின்றத உணராத ஒருத்தன் அவன் நினைக்கிறான், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த கலவைகள் எப்போ அது உடைச்சி எறியப்படுதோ அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான்.
So long I have got this opportunity, let me enjoy to the fullest. This is called material mentality. Atheist. Atheist who does not know that we are eternal soul, we are changing body only.
அதனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நான் அதிகபட்சம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். இதுதான் பௌதிகமான ஒரு மனநிலை. நாஸ்திகம் அது. நாஸ்திகம் அப்படின்னா நான் இந்த உடலை தான் மாத்திட்டு இருக்கேன், நான் நித்தியமான ஆத்மா அப்படின்றத தெரியல அவனுக்கு.
Atheist thing, the attack finished here in the Western country, big professor, they are also under the same impression, that when the body is finished, everything is finished. No, that is not.
நாஸ்திகவாதிகள் நினைக்கிறாங்க, இந்த உடலுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுதுன்னு. இங்கே இந்த மேற்கத்திய நாடுகளில் பெரிய பெரிய பேராசிரியர்கள் அவங்களும் அதே எண்ணத்தில் தான் இருக்காங்க, எப்போ இந்த உடல் அழிஞ்சு போதோ எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இல்லை, அப்படி இல்ல.
Therefore that is the beginning of instruction. Dehinasmin jathadehi kumar jumanaga. You are changing different bodies. By finishing the body, you are not finished.
அதனால தான் இது ஆரம்ப உபதேசமா இருக்கு. தேகனோஸ்மின் யதாதே ஹே கௌமாரம் யவனஞ்சரா, நீங்க வேறுபட்ட உடல்களில் மாறிட்டு இருக்கீங்க. இந்த உடல் அழியறதுனால நீங்க அழியறது இல்ல.
You are not finished. We can understand with little thinking that in this body I am, even in this life.
கொஞ்சம் சிந்திச்சாலே நம்மால புரிந்து கொள்ள முடியும், இந்த வாழ்க்கையிலேயே இந்த உடலையே நான் மாற்றிக்கொண்டு தான் இருக்கேன்.
At night I get another body. I dream there is a tiger. I go to the forest and there is a tiger. And it is coming to kill me, then I am crying. Actually, I am crying. Or in other ways, I have gone to some beloved man or woman, we are embracing, but the bodily action is going on. Otherwise, why I am crying? And why there is discharge of semina?
இரவுல நமக்கு கனவு வருது, அந்த கனவுல நம்ம காட்டுக்குள்ள போறோம், புலி வருது, நம்மளை கொல்றதுக்கு துரத்துது, நம்ம அலறோம். உண்மையிலேயே பார்த்தோன்னா அலறோம். அதே மாதிரி நமக்கு பிரியமான ஒரு ஆணோ பெண்ணோ இணையறாங்க, அதுவும் கனவுல. அந்த செயல்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ஏன் அலறோம்? நம்ம ஏன் விந்த வெளிப்படுத்தணும்?
So, people do not know that I am living this gross body. But I am entering into subtle body. Subtle body is there, not question of inside. We are packed up. Just like this body is packed up with heart and coat. So the coat is the gross body and the heart is the subtle body.
மக்களுக்கு இது தெரியறதில்லை. நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சம சரீரத்துக்குள்ள போறோம். சூட்சம சரீரம்ன்றது இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த கோட்டும் ஷர்ட்டும் போட்டிருக்கோம். இந்த கோட்டுன்றது ஒரு ஸ்தூல சரீரம் மாதிரி, சட்டைன்றது சூட்சம சரீரம் மாதிரி. அதை போட்டு நம்ம மூடிட்டு இருக்கோம், அவ்வளோதான்.
So when this gross body is resting, the subtle body is working. The foolish man, they cannot understand.
எப்போ இந்த ஸ்தூல சரீரம் ஓய்வு எடுக்குதோ அப்போ சூட்சம சரீரம் செயல்படுது. முட்டாள்தனமான மக்கள் இதை புரிந்து கொள்ள முடியறதில்ல.
That I am compacting some body, either subtle body or gross body. One who is too sinful, very much sinful, he does not get the gross body, he remains in the subtle body and that is called ghost.
ஸ்தூல சரீரம் அல்லது சூக்ஷம சரீரம் ஏதோ ஒரு உடலால நம்ம மூடப்பட்டிருக்கோம். யார் ஒருத்தர் ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்காங்களோ, மிகப்பெரும் பாவியோ, அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது கிடையாது. அவன் சூட்சும சரீரத்திலே இருக்கிறான். அவனை தான் பேயின்னு சொல்றோம்.
Some of you might have seen this ghost. Ghost means he doesn't get, he's so sinful that he's condemned to remain in the subtle body. He does not get the gross body.
நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களில் சில பேர் பார்த்துருக்கலாம் கூட, பேய் இருக்கு. பேய் அப்படின்னாவே அவனுக்கு ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது இல்லை. அவன் அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கனால அவன் சூட்சம சரீரத்திலே இருக்கணும்னு சொல்லி அவனை கண்டிக்கப்படுது. அவனுக்கு ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது இல்லை.
Therefore, according to Vedic system, there is Shraddha ceremony. If the father or relative has not gotten the gross body, by that ceremony, he is allowed to accept a gross body.
அதனால தான் வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரத்தா சடங்கெல்லாம் இருக்கு. தந்தையோ அல்லது உறவினர்கள் யாராவது ஸ்தூல சரீரத்தை அடையலை அப்படின்னா, இந்த சடங்கு செய்கிறது மூலமாக அவங்க அந்த ஸ்தூல சரீரத்தை அடைய முடியும்.
Anyway, we can understand that I am sometimes in this broad body and I am sometimes in the subtle body. So I am there, either in the gross body or on the subtle body. So I am eternal.
எப்படி இருந்தாலும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் சில சமயத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கேன், சில சமயத்தில் சூட்சும சரீரத்தில் இருக்கேன். ஆனால் நான் இருக்கேன். நான் ஸ்தூல சரீரத்திலையோ சூட்சும சரீரத்திலையோ நான் நித்தியமானவன்.
பட் when I work with the subtle body, I forget this gross body. And when I work with this gross body, I forget the subtle body. So either I accept the gross body or subtle body, I am eternal.
எப்பனா ஸ்தூல சரீரத்தில் செயல்படுறனோ அப்போ சூட்சும சரீரத்தை நான் மறந்துடுறேன். எப்பனா சூட்சும சரீரத்தில் செயல்படுறனோ அப்போ நான் ஸ்தூல சரீரத்தை மறந்துடுறேன். நான் சூட்சும சரீரத்திலேயோ ஸ்தூல சரீரத்திலேயோ எதில் இருந்தாலும் நான் நித்தியமானவன்.
Now the problem is how to avoid this gross body and subtle body. That is problem.
இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் ரெண்டத்தையுமே நம்ம தவிர்க்கிறது, அதுதான் பிரச்சனை.
That means when you remain in your original body, in spiritual body, and do not come to this gross or subtle body.
அப்படின்னா உங்களுடைய அந்த ஆதி ரூபத்தில் நீங்க இருக்கணும், அதாவது ஆன்மீக ரூபம். நீங்க இந்த ஸ்தூல சரீரத்துக்கோ சூட்சும சரீரத்துக்கோ வராம இருக்கணும்.
That is your eternal life. That is we have to achieve.
அதுதான் நம்முடைய நித்தியமான வாழ்க்கை, அதுதான் நாம் அடையணும்.
This human life is a gift by the nature or by God. Now you realize that you are changing your different condition, distress and happiness, being a force to accept some kind of gross and subtle body. That is the cause of your pains and pleasure.
இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது இயற்கையால் அல்லது பகவானாலே கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. இப்போ நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, இப்போ நாம் வந்து வேறுபட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய சுக துக்கங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம ஸ்தூல சரீரம் அல்லது சூட்சும சரீரம் ஏதோ ஒரு வகையான சரீரத்தை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுறோம். அதுதான் நம்முடைய சுகதுக்கங்களுக்கு காரணமா இருக்கு.
And if you get out of this gross and subtle body, remain in your original spiritual body, then you are free from this pains and pleasures. That is called mukti.
உங்களுடைய இந்த ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் ரெண்டத்தையும் விட்டு வெளிவந்து உங்களுடைய அந்த ஆதி ரூபத்தில் ஆன்மீக ரூபத்தில் இருந்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்க இந்த சுகதுக்கத்திலிருந்து விடுபடலாம். அதுக்கு பேரு முக்தி.
முக்தி, there is a Sanskrit word. Mukti means liberation. No more gross body, no more subtle body. But remain in your own original spiritual body. This is called mukti.
முக்தி, இது சமஸ்கிருத வார்த்தை. முக்தி அப்படின்றது விடுதலை. அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரமோ சூட்சம சரீரமோ கிடையாது. உங்களுடைய சொந்த ஆன்மீக ரூபத்தில் நீங்கள் இருக்க போறீங்க. அதுதான் முக்தி.
முக்தி இட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் தி பாகவதம். முக்தி ஹித்வா அன்னதா ரூபம் ஸ்வரூபேன அவஸ்திதி. அன்னதா ரூபம், அன்னதா ரூபம் மீன்ஸ் இன் அதர்வைஸ் ஸ்டேயிங் ஆர் லிவிங் இன் அதர்வைஸ்.
முக்தி அப்படின்னா அது ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. முக்தி ஹித்வா அன்யதா ரூபம் ஸ்வரூபேன அவஸ்திதி, இதுக்கு பேர் முக்தி. அன்யதா ரூபம், அன்யதா ரூபம் அப்படின்னா இருக்கிறது அல்லது வாழ்றது வேறு வகையில்.
அதர்வைஸ் மீன்ஸ் தட் ஐ ஆம் ஸ்பிரிட் சோல், ஐ ஹவ் காட் ஸ்பிரிச்சுவல் பாடி, பட் சம்ஹவ் அதர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மை டிசர்வ் I get sometimes human body, sometimes dog's body, sometimes cat's body, sometimes tree's body, sometimes demigod's body. There are different 8,400,000 different forms of body. So I am changing according to my desire.
வேறு வகையான அப்படின்னா நான் ஆத்மா, எனக்கு ஆன்மீக உடல் இருக்கு, ஆனா எப்படியோ சூழ்நிலை காரணமா இப்ப நான் என்னுடைய விருப்பத்தினால நான் ஒரு சில மனித உடலையோ அல்லது நாயோட உடலோ சில சமயத்தில் ஒரு பூனையோட உடலோ சில சமயத்தில் ஒரு மரத்தோட உடலோ சில சமயத்தில் ஒரு தேவதாவோட உடலோ இந்த மாதிரி 84,00,000 வகையான வேறுபட்ட ரூபங்களை நான் ஏற்றுட்டுருக்கேன். என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கொண்டே இருக்கேன்.
According to my infection, காரணம் குணசங்கர்ஷ், தீஸ் ஆர் தி சட்டில் திங்ஸ், தட் இஸ் தி ரியல் நாலேஜ் ஆஃப் ஹியூமன் பீங், நாட் டு இன்வென்ட் சம்திங் ஃபார் டெம்பரரி ஹாப்பினஸ், தட் இஸ் ஃபூலிஷ்னஸ்.
நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி காரணம் குணசங்கர்ஷ, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூட்சமமான விஷயங்கள், அதுதான் மனிதர்களோட உண்மையான அறிவு. அதை விட்டுட்டு தற்காலிகமான இன்பத்துக்காக ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிறது கிடையாது, அது முட்டாள்தனம்.
வேஸ்டிங் டைம்,
அது முட்டாள்தனம், நேரத்தை வீணடிக்கிறது.
இஃப் வி இன்வென்ட் சம்திங் ஃபார் தி கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் பாடி, ஐ ஷல் லீவ் வெரி கம்ஃபர்டபிளி, பட் இல் நாட் பி அலவுட் சார் டு லீவ் கம்ஃபர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ, சப்போஸ் எ மேன் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் very nice house, very strong house, it will never fall down in any circumstances. That's all right, but what you have done for yourself, that you will never die, so that you will enjoy this. No, let me have a very strong built house. So how is immense go there?
இந்த தற்காலிகமான இந்த உடலுடைய சௌகரியத்துக்காக எதையாவது நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னா சௌகரியமாக வாழணும்னு சொல்லி அது அனுமதிக்கப்படுறதில்லை. உங்களால் அங்கே சௌகரியமாக வாழ முடியாது. முதல்ல நீங்கள் அதை அனுமதிக்கப்படுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வீடு கட்டுறாரு அப்படின்னா அது எந்த சூழ்நிலைகளையும் விளைவே போகிறதில்லை அப்படின்னா அது சரி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்க மரணம் அடையாமல் இருக்கணுமே அதை அனுபவிக்கிறதுக்கு. ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றோம். பெரிய பலமான வீடு கட்டுறோம், அது இருக்கு, ஆனா நம்ம இருக்கிறது இல்ல.
ஸ்ட்ராங் பீல்ட் நேஷன், திஸ் இஸ் நெப்போலியன் கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ராங் பீல்ட் ஆர்ச்சஸ் வேர் வேரியஸ் தான் நோபடி மேஸ். சோ தட் வாஸ் பக்திவானு தாகூர் சேஸ் சிங்ஸ் ஜரோவித்யா சாப் மாயார் பூயுஹவ் tumar bhajane bada. The more you advance in so-called material happiness, a material advancement, the more we forget our real identity. This is the result.
Balamana naadai uruvaakkuvom abindranga. Ipo Napoleon neenga periya arch ellam kattirukkaru, enga ponaar avaru? யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் பாடுறார், ஜட வித்யா ஜடோ மாயார வைபவ் தோமார பஜன பாதா. எந்த அளவுக்கு நம்ம இந்த பௌதிகமான இன்பத்துக்காக, பௌதிக முன்னேற்றத்துக்காக நம்ம உழைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம நம்முடைய உண்மையான அடையாளத்தை மறந்துடுவோம். அதுதான் அதனுடைய விளைவு.
ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹவ் காட் எ செப்பரேட் பிசினஸ், ரியல் பிசினஸ் தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன், தட் ஐ ஆம் நாட் திஸ் பாடி, திஸ் இஸ் செல்ஃப் ரியல், தட் இஸ் பீங் இன்ஸ்ட்ரக்டட் பை கிருஷ்ணா இன் தி பிகினிங், யூ ஆர் நாட் திஸ் பாடி.
எனக்கு ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கு, உண்மையான வேலை இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னா அது தன்னை அறிதல், நான் இந்த உடல் அல்ல, இதுதான் தன்னை அறிதல் அப்படின்றது. கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே இதை உபதேசிக்கிறார்.
The first understanding, first knowledge is to understand that I am not this body, I am spirit soul, I have got a different business. It is not that this temporary actions or activities like as a dog or as a human being or as a tiger or as a tree or as a fish, there are activities. Ahara nidra bhaya vaithunancha, the same principle of bodily necessities, eating, sleeping, sex life and defend.
Naan inda udal alla, naan atma appindradha mudhal arivu, adha mudhal puridhala irukkanum. நமக்கு வேறுபட்ட வேலைகள் இருக்கு. நம்ம வந்து இந்த தற்காலிகமான செயல்களுக்காக ஒரு நாயை போல, ஒரு மனிதனை போல, ஒரு புலியை போல, மரத்தை போல, அல்லது ஒரு மீனை போல இந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஆகார நித்ரா பயமைத்தனம் ச, இந்த உடலுக்கான தேவைகள் தான், சாப்பிட்றது, உறங்குறது, இனப்பெருக்கம் செய்யறது, தற்காப்பு செய்யறதுன்றதெல்லாம்.
I have got a separate business, self-realization, to get out of this bodily entanglement, and that is called knowledge. Without this knowledge, anything we are advancing in knowledge, that is foolishness, that's all.
Ana manitha vaalkaila enakku verupatta kadam irukku, adu thannai aridal, appadina enna inda udal bandhathilirundu vidupaduthi kolradhu, adu dhaan gnanam. Indha gnanam illama வேற எதுவுமே நம்ம முன்னேற்றம் நினைச்சோம், அது ஞானம் நினைச்சோம்னா அது முட்டாள்தனம், அவ்வளவுதான்.
சமயவஹி கேவலம் மீன்ஸ் சிம்பிளி வர்க்கிங் யூஸ்லெஸ் ஜென்வேஸ்டிங் டைம். யூ கேனாட் செக் தி நேச்சர்ஸ் லா. சப்போஸ் இன் திஸ் லைஃப் யூ ஆர் வெரி பிக் லீடர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் எவ்ரி திங், தட்ஸ் ஆல் லைஃப். பட் According to your mentality, you are creating next life.
Shramayevihi kevalam appadina prayojanam illama nerathai veenadichu seyalpattu irukkiradhu. Ungalaala iyarkaiyude chattatha nirutha mudiyadhu. Ippa neenga oru periya thalaivara irukkinga, pradhan mandriya irukkinga appadina adhu sari. Aana உங்களுடைய மனப்பான்மைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய அடுத்த பிறவியை நீங்க உற்பத்தி பண்றீங்க.
சோ இன் திஸ் லைஃப் யூ ரிமைன் எ பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் லைஃப் யூ பிகம் எ டாக், தென் வாட் இஸ் தி பெனிஃபிட்? தேர்ஃபோர் திஸ் ஏதீஸ்ட் ஃபூல்ஸ், தே வாண்ட் டு டினை நெக்ஸ்ட் லைஃப், தட் இஸ் வெரி ஹாரிபிள் ஃபார் தம்.
அதனால எந்த வாழ்க்கையில நீங்க பிரதம மந்திரியா இருந்துட்டு அடுத்த வாழ்க்கையில நீங்க ஒரு நாயானீங்கன்னா என்ன பலன் இருக்கு? அதனாலதான் இந்த நாஸ்திகவாதிகள், முட்டாள்கள், அவங்க அடுத்த பிறவின்றதையே மறுக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கொடூரமானதா தெரியுது.
Very horrible. If they accept next life, they know their life is very sinful. Then what life they are going to get by the laws of nature? When they think of it, they shudder. Better deny.
அது அவங்களுக்கு ரொம்ப கொடூரமானதா தெரியுது. அவங்க அடுத்த பிறவியை எடுத்து போறோம் அப்படின்றத ஏத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப பாவகரமானவங்கன்றது. அதனால இந்த இயற்கை நமக்கு என்ன மாதிரியான உடல் கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது அது அவங்கள நடுங்க வைக்குது. அதனால அவங்க அதை மறுக்கிறாங்க, அடுத்த பிறவி
இல்லை. He is going to die. But he thinks, let me close my eyes, I am out of there. This is atheistic view. They are trying to forget that there is no life. Therefore they deny there is no life.
ஒரு முயல் எதிரி முன்னாடி வரும்போது அதை இறந்து போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது என் கண்ணை நான் மூடிக்கிறேன், அப்போ நான் அபாயத்திலேருந்து விடுபட்டுருவேன் அப்படின்னு அதை நினைக்குது. இதுதான் ஒரு நாஸ்திகவாதியினுடைய பார்வை. அவன் நினைக்கிறான் எல்லாத்தையும் நம்ம மறந்துடலாம், அதனால் அவங்க அடுத்த பிறவியை பற்றி பேசும்போது அதை மறுக்கிறாங்க.
That you had a childhood body, you had a baby. Where is that body? You have left that. You are in different body. Similarly, this body, you change, you get another body. And who says? Krishna says, the most superior authority. He says.
ஏன் அடுத்த பிறவி இல்லை? கிருஷ்ண சொல்றார், உனக்கு குழந்தை உடல் இருந்தது, அதுக்கப்புறம் இளமைக்கு வந்த, இப்போ அந்த உடல் எங்க? இப்போ அந்த உடலை விட்டுட்ட, நீ இப்போ வேற உடலில் இருக்க, அதே மாதிரி நீ இந்த உடலையும் மாற்றிக்கொள்ள போகிற, வேறொரு உடலை ஏற்றுக்கொள்ள போகிற. யார் இதை சொல்கிறாங்க? கிருஷ்ணர் சொல்கிறார், உச்சமான அதிகாரி அவர்.
I may not understand, but when he says, this is the process of our knowledge, we accept knowledge from the perfect person. I may be fooled. But the knowledge received from the perfect person is perfect. This is our process. We don't try to speculate that may or may not be successful. But if you accept knowledge from the perfect authority, that knowledge is perfect.
என்னால புரிந்து கொள்ள முடியாம போலாம், ஆனா அவர் சொல்றார் அப்படின்னா அப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம ஞானத்தை பெறதுக்கான வழிமுறை. நம்ம அந்த வழிமுறை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவர் பக்குவமான நபர். நான் பெரிய முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அந்த ஞானத்தை பக்குவமான நபர் தெரிந்து பெறுறோம். அதுதான் வழிமுறை. நம்ம வந்து கற்பனை பண்ணுறதில்ல. அப்படின்னா நம்ம வெற்றி அடையலாம், வெற்றி அடையாமல் போகலாம். ஆனால் பக்குவமான ஒரு அதிகாரிட்டேருந்து ஞானத்தை பெறுறோம் அப்படின்னா அந்த ஞானம் பக்குவமானது.
Just like we are speculating, who is my father? You can speculate, who is your father? But that speculation will not help you. You never understand who is your father. But you go to your mother, the supreme authority, see immediately, here is your father.
நம்முடைய அப்பா யாருன்னு தெரியணும்னா நம்ம கற்பனை பண்ண முடியாது. நம்ம கற்பனை பண்றது நமக்கு உதவி பண்ண போறதில்லை. அது நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு அறிவை கொடுக்க போறது கிடையாது. அதனால நம்ம பக்குவமான ஒரு அதிகாரியான நம்ம தாயை அணுகணும்னா, யார் என்னுடைய அப்பா? இவர் தான் உன்னுடைய அப்பா, அதை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான்.
You cannot know father in any other way. There is no other way. This is practical. You cannot know your father without the authoritative statement of your mother.
உங்களால உங்களுடைய தந்தை யார் அப்படின்றத வேற விதத்தில் தெரிஞ்சு கொள்ள முடியாது. வேற எதுவும் வழி கிடையாது. இது நடைமுறைக்கானது. உங்களுடைய தாயோட அதிகாரப்பூர்வமான கருத்தை ஏற்றுக்கொண்டாலே உங்களால தந்தை யாருன்றதை தெரிந்து கொள்ள முடியாது.
Similarly, things which are beyond your perception, avanga manasu gocha, you cannot think of, you cannot speak of. Sometimes they say God cannot be spoken, God cannot be thought of. There is all right. But if God Himself comes before you and says, here I am, then where is the division?
அதே மாதிரி இப்ப நம்மளுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய அவன் மானச கோச்சரா, அதாவது உங்களால சிந்திக்க முடியாத, உங்களால பேச முடியாத, சில சமயத்தில் சொல்றாங்க கடவுளை பத்தி நம்ம பேச முடியாது, கடவுளை பத்தி நம்ம சிந்திக்க முடியாது, அது சரி. ஆனா பகவானே நேரில் வர்றார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதில் என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு?
I am imperfect. I cannot know. That's all right. But if God Himself comes before you, so this Krishna consciousness moment is to know everything perfectly from the supreme authority Krishna. This is the process.
நான் பக்குவம் இல்லாதவனா இருக்கலாம், என்னால் தெரிய முடியாமல் போகலாம், அது இருக்கட்டும். ஆனால் பகவானே நம்ம முன்னாடி வர்றாரு அப்படின் போது என்ன கஷ்டம்? அதனால் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்றது எல்லாத்தையும் பக்குவமாக உச்ச அதிகாரியான கிருஷ்ணர்கிட்ட இருந்து அறிந்து கொள்றது, இதுதான் வழிமுறை.
விஜயானார்த்தம் சாகுருமே அபிகச்சே. In order to understand subject matter which is beyond our perception, you have to approach such authority who can inform you. Exactly in the same way, to understand who is my father is beyond my perception, beyond my speculation. But if I accept the authoritative statement of my mother, this is perfect.
என்னுடைய தந்தை யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னா அது என்னுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் என்னுடைய தாயோட அதிகாரப்பூர்வமான அந்த கூற்றை நான் ஏற்றுக்கொண்டேன்னா அப்போ அது பக்குவமான ஞானம். அதே மாதிரி தத்விஜானார்த்தம் சகுரம் ஏவாபிகச்சேத், நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாரபூர்வமான ஒருத்தரை நாம அணுகணும். அவர் நமக்கு சொல்றார்,
there are three kinds of processes to understand or to advance in knowledge. One is direct perception, pratyaksha, and the other is authority, and the other is shruti. Shruti by hearing from the supreme. So our process is shruti. Shruti means we hear from the highest authority.
ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்து நம்ம விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு மூன்று விதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்று நேரடியாக நம்ம அனுபவப்படுறது பிரத்யக்ஷா, இன்னொன்று வழிமுறை வந்து அதிகாரிகளை ஏற்றுக்கொள்றது, அதாவது ஸ்ருதி. ஸ்ருதி அப்படின்னா உச்சமான நபர்கிட்ட இருந்து நம்ம கேட்கறது, அதுதான் நம்முடைய வழிமுறை. ஸ்ருதி அப்படின்னா உச்ச அதிகாரியை ஏற்றுக்கொள்றது.
That is our process. And that is very easy. Highest authority, if he is not in default, an ordinary person, they are in default. They have got imperfection. The first imperfection is, the ordinary man, they commit mistake.
அதுதான் நம்மளோட வழிமுறை. அது ரொம்ப சுலபம். ஏன்னா உயர் அதிகாரி, அவர் குறையற்றவர். சாதாரண நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய முதல் குறையே அவங்க தவறு செய்யக்கூடியவங்க.
Any great man of the world, you have seen that they commit mistake. And they are illusion. They accept something as reality, which is not reality. Just like we accept this body as reality. This is called illusion. But this is not reality. I am soul, that is reality. So this is called illusion.
உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய நபர்களையும் எடுத்துக்கோங்க, அவங்களும் தவறு செய்கிறாங்க. அடுத்து அவங்க மாயவயப்பட்டிருக்காங்க. அவங்க எது உண்மையோ அதை விட்டுட்டு உண்மை இல்லாததை உண்மையை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த உடல் தான் உண்மை அப்படின்னு ஏற்றுட்டு இருக்காங்க. ஆனால் அது மாயை, அது உண்மை இல்லை. நான் ஆத்மா, அதுதான் உண்மை. இதுக்கு பேர் தான் மாயை.
And then with this illusory knowledge, imperfect knowledge, we become teacher. There is another cheating.
இந்த மாயை ஞானத்தோட பக்குவமற்ற ஞானத்தோட அவர் ஆசிரியர் ஆகிறார். அது இன்னொரு ஏமாற்றுதல்.
They say all these scientists and perhaps it may be, yeah, what is your knowledge? It may be and perhaps why you are taking the post of a teacher?
இந்த விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், இவங்க எல்லாரும் பாருங்க, இந்த விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இருக்கலாம், ஒருவேளை. இதுதான் உங்களுடைய அறிவா? இருக்கலாம், ஒரு வேலை அப்படின்னா அதையே நீங்க ஒரு ஆசிரியர் பொறுப்பை ஏத்துக்கிறீங்க.
In future, we shall understand, and what is this future? We do accept a post-dated check.
எதிர்காலத்துல நம்ம புரிந்து கொள்வோம் அப்படின்னா என்னது எதிர்காலம்? பின் தேதியிட்ட காசோலையை நம்ம ஏத்துக்கோமா?
In future, I shall discover, and therefore I am scientist. What is this scientist? And above all, or imperfectness of senses.
எதிர்காலத்தில் நான் கண்டுபிடிப்பேங்க. என்ன மாதிரியான விஞ்ஞானி நீ எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு? இதெல்லாத்துக்கும் மேல பக்குவமற்ற புலன்கள்.
It's like we are seeing one another because there is light. If there is no light, then what is the power of my seeing? But these rascals do not understand that they are always defective and still they are writing books of knowledge. What is the knowledge? We must take knowledge from the perfect person. Therefore, we are taking knowledge from Krishna.
இப்ப நாம ஒருத்தர் மற்றவர்களை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம பார்க்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு. ஆனால் இந்த அயோக்கியர்கள் இருந்தாலும் அவங்க குறைவுள்ளவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் ஞானத்தை பற்றின புத்தகம் எழுதுறாங்க. உங்களுடைய ஞானம் எங்க முதல்ல? அதனால தான் நம்ம ஒரு பக்குவமான நபர்கிட்ட இருந்து ஞானத்தை பெறுறோம்.
The supreme person, the perfect person, and he is advising that if you want to stop your pains and pleasure, then you must make some arrangement not to accept this material body.
உச்சமான நபர், பக்குவமான நபர், அவர் அறிவுறுத்துறார், நீங்க இந்த இன்ப துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேணாம் நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இந்த பௌதீக உடலை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்.
That is advising Krishna. How to avoid this material body.
எப்படி இந்த பௌதீக உடலை தவிர்க்கிறது அப்படின்றதுக்கான கிருஷ்ணனுடைய அறிவுரை இதுதான்.
That has been explained. This is the second chapter. In the fourth chapter, Krishna has said that ஜன்ம கர்மம் தீபம் ஜுஜானாதி தத்தா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமிதி. யூ சிம்பிளி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கிருஷ்ணா. திஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கிருஷ்ணா இஸ் தேர் இன் தி ஹிஸ்டரி இன் தி மகாபாரத். மகாபாரத் மீன்ஸ் கிரேட்டர் இந்தியா ஆர் கிரேட்டர் பாரத். மகாபாரத் ஹிஸ்டரி.
இப்ப நாம ரெண்டாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இது நாலாவது அத்தியாயத்துல விளக்கப்படும். கிருஷ்ணன் சொல்றார், சன்ம கர்ம சமய திவ்யம் யோ ஜானாதி தத்வதா தக்தா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி. நீ வெறுமனே என்னுடைய செயல்களை, அதாவது கிருஷ்ணருடைய செயல்களை புரிந்து கொண்ட அப்படின்னா அந்த கிருஷ்ணருடைய செயல்கள் வரலாறுல கொடுக்கப்பட்டிருக்கு மகாபாரதத்துல. மகாபாரதம் அப்படின்னா மிகப்பெரிய பாரதம். மகாபாரதம் அது ஒரு வரலாறு.
In that history, this Bhagavad Gita is also there. So he is speaking about himself. He tries to understand Krishna. This is our Krishna consciousness.
அந்த வரலாறுல பகவத் கீதையும் இருக்கு. அதனால கிருஷ்ணர் அவரை பற்றி பேசிட்டு இருக்காரு. அதனால கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இதுதான் நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கம்.
Simply try to understand Krishna, his activities. It's not impersonal. ஜன்ம கர்மம் தீபம். கர்மம் மீன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஹி ஹஸ் ஆக்டிவிட்டிஸ். வாய் ஹி இஸ் டேக்கிங் பார்ட் இன் திஸ் வார்ல்ட் ஆக்டிவிட்டிஸ். வாய் ஹி கம்ஸ்.
பெருமனே, கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவருடைய செயல்களை, அவர் அருவம் அல்ல. ஜன்ம கர்ம சமே திவ்யம். கர்மம் அப்படின்னா செயல்கள். அவருக்கு செயல்கள் இருக்கு. ஏன் அவர் இந்த உலகத்துல பங்கெடுத்துக்கிறார்? அவர் ஏன் இங்க வர்றார்?
ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரத அபுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரியாமஹம். ஹி ஹஸ் காட் சம் பர்பஸ், ஹி ஹஸ் காட் சம் மிஷன். சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் மிஷன் அண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் ஸ்கை இன் ஏ ஹிஸ்டாரிக்கல் ஃபார்ம். சோ வாட் இஸ் தி டிஃபிகல்டி?
அவருக்கு சில நோக்கங்கள் இருக்கு, அவருக்கு சில குறிக்கோள் இருக்கு. அதனால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய செயல்கள் என்னன்றதை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அது வரலாறு வடிவத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இதுல சிரமம் எங்க இருக்கு? நம்ம பல விஷயங்களை படிக்கிறோம், வரலாறு அல்லது ஏதாவது தலைவர்களை பற்றினுடைய செயல்கள், அரசியல்வாதிகள், அதே விஷயங்கள் தான், அதே சக்தி தான். ஆனா கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுக்காக அதை ஈடுபடுத்துங்க. இதுல சிரமம் எங்க இருக்கு? அதனாலதான் கிருஷ்ணர் பல்வேறு செயல்களோட அவரை தோற்றம் அளிச்சார்.